Sen kınar eklemez.
ீநாதாதிகுரு த்ரயம் கணபதிம் பீடத்ரயம் பைரவம் சித்தௌகம் படுகத்ரயம் பதயுகம் தூதீக்ரமம் மண்டலம் வீரான் வியஷ்டசதுஷ்டசட்டினவகம் வீராவலி பஞ்சகம் ஸ்ரீமன்மாலினி மந்திரராஜசஹிதம் வந்தே குரோர்மண்டலம் சிந்தூராருண விக்ரஹாம் திருநயனாம் மாணிக்கமௌளி ஸ்புரத்தாராநாயக சேகராம் ஸ்மிதமுகீம் ஆவீரவட்டோருஹாம் பாணிப்யாம் அலிபூர்ணரத்னஜடகம் ரக்தோத்பலம் விப்ரதீம் சௌம்யாம் ரத்னகடத்தரக்தசரணாம் த்யாயேத் பராமம்பிகாம். காமேஷ பத்த மாங்கல்ய சூத்ர சோபித கந்தரா கனகங்கத கேயூர கமனீய புஜான்விதா ரத்னக்ரைவேய சிந்தா கலோல முக்தா பலான்விதா காமேஸ்வர பிரேம ரத்ன மணி பிரணபனஸ்தனி நாபியாலவால ரோமாலிலதா பலகுஜத்வயி லட்சிய ரோமலதா தாரதா அமுன்னேய மத்யமா ஸ்தனபாரதலன் மத்ய பட்டபந்தவலித்ரயா அருணாருண கௌசும்ப வஸ்திரபாஸ்வத் கடீதடி ரத்னகிங்கிணிகாரம்ய ரசனா தாமபூஷிதா. இதுவரைக்கும் 9 நாமாக்கள் நம்ம பார்த்தோம். காமேசபத்த மாங்கல்ய சூத்திரால இருந்து ஆரம்பிச்சு இந்த நாமா வரைக்கும் இந்த 9 நாமாக்களும் அம்பாளுடைய பஞ்சதசி மந்திரத்துல நடு கூட்டமா இருக்கக்கூடியதான காமராஜ கூட்டத்தினுடைய 6 எழுத்துகளுடைய அர்த்தம் என்ன? ஒவ்வொரு மனுஷனுடைய சுரூபத்திலையும் சரீரத்துல சிரசிலிருந்து கழுத்து வரைக்கும் முதல் கூட்டம், கழுத்திலிருந்து ஆரம்பிச்சு கடிபரியந்தம் 2 கூட்டம், மீதி பாகங்கள் 3 கூட்டம். இத மேலேயே இந்த நாமாக்கள் சொல்ல போறது. ஸ்ரீமத் வாக்பவ கூட்டைக ஸ்வரூப முகபங்கஜா கண்டாத கடிபரியந்த மத்திய கூட்ட ஸ்வரூபிணி அப்படின்னு சொல்ல போறது. இப்படி இந்த நடு கூட்டமா இருக்கக்கூடியதான அந்த மந்திரத்தினுடைய ஸ்வரூபத்தை இங்க சொல்றது. அதுலயும் முக்கியமாக இருக்கக்கூடியதான 2 ஹகாரம், அந்த நடு கூட்டத்தில் இருக்கிற 2 ஹகாரம், அது முதல்ல இருக்கக்கூடியதான ககாரத்தோடைய அகாரத்தோட சேர்ந்து அது காமகலாங்கிற ஒரு ஸ்வரூபத்தை சொல்ல போறது. காமகலான்னா வேற ஏதோ ஒரு அர்த்தம் நம்ம கொள்ளப்படாது. இந்த சாஸ்திரத்துல காமகலான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அகாராதி ஹகாரம், ஆலிருந்து ஆரம்பிச்சு ஹா பரியந்தம் அகம், இது முழுமையான மாத்ருகா ஸ்வரூபம், அத்தனையும் சொல்லக்கூடியதான ஒரு அம்சம் இது அப்படி அமைஞ்சிருக்குன்னு சொன்னோம். அவைகள்ல நாம் லட்சியரோம லதாதாரதா சமுன்னேய மத்தியமா அந்த நாமா வரைக்கும் போன வாரம் பார்த்தோம். அதுக்கு அடுத்ததான நாம ஸ்தனபார தலன்பத்ய பட்டபந்த வலித்ரயா அப்படிங்கிற நாம அம்பாளை வர்ணிக்கும் பொழுது ஒரு ஸ்திரீ எப்படி இருக்கணுமோ அந்த ஸ்வரூபத்தை நமக்கு சொல்ற. எப்பொழுதுமே கொஞ்சம் குனிஞ்சு இருக்கணும்னு சொல்ற. இந்த குனிஞ்சு இருக்கணும்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா வினய பிரதர்சனம், தலை நிமிர்ந்து அப்படி எனக்கு சமானம் உண்டான்னு நடக்கிறது மனுஷாளுக்கு தப்பு. புருஷாலா இருந்தாலும் ஸ்திரீகளா இருந்தாலும் அப்படி நடக்கப்படாது. அப்படி இருந்தா அது கர்வத்தை காட்டுறதுன்னு அர்த்தம். எப்பொழுதும் மனுஷால் குனிஞ்சு இருக்கணும், பெரியோர்களிடத்துல வினயத்தோட இருக்கணும். வினயம் இருக்கும் பொழுதுதான் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில முன்னேறுவான். அந்த வாழ்க்கையில முன்னேறதுக்கு வேண்டியதான வினயத்தை சொல்றதுக்காக என்ன சொல்லிருக்கு? முக்கியமாக கொஞ்சம் குனிஞ்சிருக்கா போல காட்சியை அடிக்கிறார். இந்த முன்னுக்கு குனிஞ்சிருக்கா போல ஒரு காட்சி இருக்கே, அதுக்கு உபபத்தி என்ன, ஏன் குனிஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டா அது சொல்ற ஸ்தனங்கள் இருக்கலையா அதனுடைய பாரம் போல் இருக்குங்கிற ஸ்தனபார தளன் மத்திய பட்டபந்த வலித்ரயா அப்படின்னு ஸ்தனங்களுடைய பாரமோ என்னமோ தெரியல, ஆகையால் தான் முன்னால குனிஞ்சிருக்கா போல காணப்படுறதுங்கிற. இது ஒரு அலங்கார ரீதியாக சொல்லக்கூடியதான ஒரு வழி. ஆனா இதுல இன்னொரு அம்சம் இருக்கு, நடு பிரதேசம் இருக்கு பத்தில அந்த இடுப்பு, அது ரொம்ப சின்னதா இருக்கா, சின்னதா இருக்கிறது உடஞ்சு போயிடுமோன்னு ஒரு பயமா, அது உடஞ்சு போயிடுமோன்னு பயமா இருந்தா என்ன பண்ணிருக்காரு தெரியுமா, நான் சாதாரணமாக இந்த மரங்கள் ஏதாவது உடஞ்சு போறோம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு ஒரு கட்டு போடுறோம். எதனால கட்டு போடுவா, கிளைகள்னால சேர்த்து அந்த அந்த மரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கொடிகளை வச்சுண்டு அப்படி கட்டு போடுவா. அது மாதிரி கட்டு போட்டா போல அந்த வயத்துல மூணு மடிப்பு இருக்காம் காணப்படுறது. இப்ப என்னாச்சு, அம்பாள் முன்னால குனிஞ்சதுக்கா வினயத்தியோதகமாக இருக்கு. அந்த குனிஞ்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டலையானால் ஸ்தனங்களுடைய பாரம். ஸ்தனங்களுடைய பாரத்தினால கட்டி பிரதேசம் முதல்லயே சின்னதாக இருக்கு, அது உடஞ்சு விடுவோம் அப்படிங்கிற ஒரு பயமா. அதுக்காக என்ன பண்ணிருக்காராம் பகவான், அந்த கொடிகள்னால மரத்தினுடைய ஒரு பாகத்துக்கு நம்ம எப்படி கட்டு கட்டு போடுறோமோ அதே போல கட்டு போட்டா போல காணப்படுறதா அம்பாளுடைய வயத்தில் இருக்கக்கூடியதான மூணு மடிப்புகள், ஸ்தனபார தளன் மத்திய பட்டபந்த வலித்ரயா. ஸ்தனபாரம் ஸ்தனத்தினுடைய பாரங்கள்னால, தளன் உடஞ்சு போயிடுமோ என்கிற பயத்தினால, மத்திய மத்திய பாகம் உடஞ்சிருமோன்னு ஒரு பயத்தினால, பட்டபந்தம் பட்டபந்தம்னு மூணு பட்டையாக கட்டி வச்சிருக்கோ என்று காணப்படுகின்றதான மூன்று மடிப்புகள் அவ்வாறு வயதுல காணப்படுகிறது. இது அந்த நாமாவுக்கு சாட்சாத்தாக இருக்கிற ஒரு அர்த்தம். ஆனா இதுல இன்னொரு அம்சம் நம்ம பார்க்கணும். சாதாரணமாக உயர்ந்ததான ஒரு ஜாதி ஸ்திரீகளுக்கோ புருஷாளுக்கோ சரீரத்துல மூணு பாகத்துல மூணு மடிப்புகள் இருக்கணும்னு சொல்றது. அது என்ன அப்படின்னா, நெத்தியில மூணு கோடு இருக்கணும், கழுத்துல மூணு கோடு இருக்கணும், வயத்துல மூணு கோடு இருக்கு. இந்த மூணும் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா, உயர்ந்ததான ஒரு அதிருஷ்டம் இருக்கக்கூடியதான பேர் வழின்னு சொல்றது. அதிருஷ்டம் என்ன, அது நிறைய காசு வருமா அதுதான் அதிருஷ்டமோ, இல்ல அதிருஷ்டம்னா இவ இந்த ஜென்மாவிலேயே நல்லதை பண்ணிட்டு இருப்பா, மனுஷாளுக்கு கிடைக்கக்கூடியதான மிக சிறந்ததான ஒரு வரம் என்னன்னா மானிட பிறவி. ஜந்துனாம் நரஜன்ம துர்லபம், எத்தனையோ பிறவிகள் இருந்த போதிலும் இந்த மானிட பிறவிங்கிறது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த மானிட பிறவி கிடைச்ச பிறகு அந்த மனுஷாள் இந்த ஜென்மாவில க்ஷேமத்தை அடையறதுக்காக முயற்சி பண்ணணும். என்ன முயற்சி பண்ணணும், அவன் நித்திய கர்மாக்களை பண்றது, குத்துவளை கேத்து வச்சு அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்றது, இப்படிப்பட்டதான நல்ல கர்மாக்களை பண்ணிட்டே இருந்தா இந்த ஜென்மாவில நம்ம அப்பப்ப தவிர்க்க முடியாதான பாபங்கள் ஏதாவது பண்ணிட்டு இருக்கோமோ அதெல்லாம் அழிச்சுன்னு போயிடும், அதோட இல்ல இவ்வாளுக்கு க்ஷேமம் உண்டாகும். அதற்காக ஒரு அதிருஷ்டம், அந்த அதிருஷ்டமானது இப்படி சூச்சனமாக இருக்கான். அதனாலதான் விபூதியை நம்ம சாதாரணமாக அது வைக்கணும், மூணு கோடு வரணும்ட்டு. சாதாரணமாக ஸ்திரீகளுக்கு கழுத்துல மூணு கோடு இருக்கும், வயதுலயும் மூணு மடிப்பு இருக்கும். அது அத இங்க நமக்கு சொல்ற இப்படி இருக்கணும்னு. ஸ்தனயோகோ பாரேன கௌரவேன, பாரத்தினால தலித இவ அது உடஞ்சு விடுமோ அப்படிங்கிற பயத்தினால, மத்தியஸ்ய தார்டியார்த்தம் நடுபாகமானது திருடமாக இருக்கணும், கடிபாகம் திருடமா இருக்கணும் என்பதற்காக, கிருதஹா பட்டபந்தஹா செய்யப்பட்டதான மூன்று மடிப்புகள். அது ஏதோ கயர்னால கட்டி போட்டா போல காணப்படுற சார். கனக கட்டாபி பட்டிகாபிகி பந்தைவா, தங்கத்தினுடைய ஒரு பட்டத்தினால கட்டினா போல இருக்க போல இருக்கு. வலித்ரயம் எஸ்யாஹா, இப்படி இருக்க போல இருக்குங்கிறது காணப்படுறதுன்னு உத்பிரேக்ஷா அதிசயோக்தி, இந்த உத்பிரேக்ஷையினால நமக்கு எப்படி சொல்றது. இத விசேஷமாக ஆச்சாரியால் இதே அம்சத்தை தான் நமக்கு சௌந்தர்லஹலியும் சொல்லியிருக்கார். குதௌ சத்யஸ்விஜ்யத்தடகடித கூர்பாசபிதுரௌ கஷந்தௌ தோர் மூலே கனக கலசாபோ கலயதா தவத்ராதும் பங்காதலமிதி வலக்னம் தனுபுவா த்ரிசானத்தம் தேவி ஸ்ரீவளி லவலி வல்லி பிரிவா. ஸ்ரீவளி மூணு மடிப்பானது மூணு இடத்துல கட்டி போட்டா போல காணப்படுகிறது அப்படின்னு நமக்கு விசேஷமாக சொல்லியிருக்க. இந்த அங்க விநியாசங்கள்ல எதற்காக இப்படி சொல்றது அப்படின்னா, அம்பாளுடைய திவ்யமான ஒரு சௌந்தர்யம், அந்த ஒரு சரீர விநியாசம், இவைகளை யார் நினைக்கிறாளோ அவளுக்கு இந்த பிறவியே கடைசி பிறவியா ஆயிடும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. பிராதுர்பவத்தருணி பிம்ப சதாருணானி பர்யாப்த சீத கிரணாயுத சீதலானி ஸ்ருங்காரசார பரிவாகமயானி மாது அங்கானி கேபி கரமே ஜனுஷி ஸ்மரந்தி. பல பிறவிகள் பிறந்து இறந்து பிறந்து இறந்து பண்ணிருக்கோம். இந்த பல பிறவிகள்ல யாருக்கு கடைசி பிறவியா இருக்கோ அவளுக்கு தான் இப்படிப்பட்டதான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். அம்பாளுடைய திவ்யமான ஒரு ஸ்தூல சரீரத்தினுடைய அவயவங்களை பார்க்கறதுக்கு, நம்ம ஸ்தூல சரீரத்தினுடைய அவயங்களை பக்தியோட யார் பார்க்கிறானோ அவனுக்கு நிச்சயமாக குரு லாபம் கிடைக்கும். அதனால அம்பாளுடைய சூக்ம சரீரமா இருக்கக்கூடியதான மந்திர பிராப்தியும், அதற்கு பிறகு சூக்மமான பராஸ்வரூபத்தை நம் சரீரத்துக்குள்ள மூலாதாரத்திலிருந்து பிரம்மரந்திர பரியந்தம் ஒரு ஜோதி ரூபமாக பார்க்கக்கூடியதான சந்தர்ப்பமும் நமக்கு ஏற்படும். அதற்காகத்தான் இப்படி எல்லாம் வர்ணிக்கிறார். சாஸ்திரங்கள் வர்ணிக்கிறது, அதோட மட்டுமல்ல தந்திரங்கள் வர்ணிக்கிறது, ஸ்லோகங்கள்ல நிறைய ஸ்லோகங்கள் சௌந்தர் லஹராஜி பிரகரணங்கள்லாம் வர்ணிக்கிறது. இதற்கு காரணம் இதுதான், ஆகையால் ஸ்தன பாரதன் மத்திய பட்டபந்த வழித்ரயா. அது பார்த்தோம். அடுத்தது அருணாருண கௌசும்ப வஸ்திரபாஸ்வத்கடி தடி. அம்பாள் சிவந்ததான ஒரு புடவைய கட்டிட்டு இருக்காளாம், சிவப்பு புடவைய கட்டிட்டு இருக்கா. இந்த சிவப்புன்னு சொல்றதை விட அரக்குன்னு சொல்றது ரைட். அரக்கு கலர்ல புடவைய கட்டிட்டு இருக்க, அதுக்கு கௌசும்ப வஸ்திரம்னு பேரு. கௌசும்பம்னு என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னா, பட்டாடை. இந்த பட்டு இருக்க பார்த்தா இது மடின்னு அர்த்தம். அதான மடின்னு அர்த்தம்னு சொல்றல, அது என்ன விசேஷம் அப்படின்னா, சில சந்தர்ப்பங்கள்ல அதை கட்டின்டா அது மடி வஸ்திரம் கட்டின்டா போல. என்ன சந்தர்ப்பங்கள்? அது வந்து அமாவாசை அன்னைக்கு அதை துவைக்கணும், தினந்தோறும் அதை இது பண்ண வேண்டாம். அமாவாசை அன்னைக்கு சில பேர் பௌர்ணமி அன்னைக்கு அப்படி பண்ற, பதினஞ்சு நாளைக்கு வருதுமோ ஒரு மாசத்துக்கு வருதுமோ அதை நினைச்சு அதை காய போட்டு அதை கட்டின்டா மறுநாள் கட்டின்டாலும் தோஷம் இல்லை. நம்ம சாதாரண வஸ்திரம் இருக்க இந்த வேஷ்டி எல்லாம் இருக்க பார்த்தேல, இது ஒரு தரம் கட்டிண்டாச்சு அத அவுத்தாச்சு, மறுபடியும் கட்டிண்டா அது விழுப்பு. சரீரத்தோடு இருந்தது இருக்கிற பரியந்தம் தான் அது. நீங்க விழுப்ப தொட்டா விழுப்பு தான், அது விவரம் விழுப்ப தொடாம இருந்தாலும் இது சரீரத்திலிருந்து கீழப்பட்டேன்னா மறுபடியும் தோற்று தான் கட்டணும்ங்கிறது தர்மசாஸ்திரம். அந்த நிர்பந்தம் இல்ல பட்டாடைக்கு. அதனால பட்டாடையை கட்டிண்டு ஜபம் பண்ணிட்டே இருக்கலாம். இந்த பட்டாடையை கட்டுறதுங்கிறது அனாதி சம்பிரதாயமா வந்திருக்கு. பட்டாடை கட்டப்படாதுன்னு சொல்றாளே, கரெக்ட் சொல்ற. பரமாச்சாரியாலும் பட்டாடை வேண்டாம் பட்டு புடவையெல்லாம் வேண்டாம்னு சொல்லியிருக்க. கேட்டாளா? எத்தனை பேர் கேட்டிருக்கா சொல்லுங்க பாக்கலாம். காபி சாப்பிட வேண்டாம்னு சொன்னார், கேட்டோமா? நம்ம எது கேட்கறோம், நமக்கு எது வசதியா இருக்கோ அது கேட்கறோம். சந்தியாவதனம் பண்ணுங்கோ காயத்ரி மந்திரம் பண்ணுங்கோ, கேட்டோமா? நமக்கு எது இஷ்டமோ அது கேட்கறோம். அவர் வந்து பட்டு கட்டப்படாதுன்னு சொல்லல, அவர் சொன்னதான அபிப்பிராயம் பார்க்கணும். கல்யாணத்துக்குன்னு ஒரு சந்தர்ப்பம் வந்த இந்த பொண்ணாத்துக்காரால ஒவ்வொரு பட்டுப்படவும் 10,000 மேனைக்கு மினிமம் 3 பட்டுப்படவும் நீங்க வாங்கணும் அப்படின்னு இந்த பொண்ணை பெத்தவாள இவ ஹிம்சப்படுத்துறா. அதனால வேண்டாம், அது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம், இந்த பட்டை சேர்க்கும் பொழுது இவ என்ன பண்ணிட்டு இருக்கா, அந்த பட்டுனுடைய பட்டுப்பூச்சிய கொண்டுபிட்டு அதை எடுக்கிறா, அது வேண்டாம், அது ஜீவஹிம்சையா இருக்கு. இந்த ரெண்டு காரணங்கள்னால வேண்டாம்னு சொன்ன, அத நம்ம ரொம்ப பேர் அனுஷ்டானம் பண்றதில்ல விட்டுருந்தோம். ஆனா பட்டு கட்டலாமா, அம்பாளுக்கு பட்டு கட்டிட்டு இருக்காளே கோவில்கள்ல, இது ரைட்டான்னு சொன்னா அதுல தப்பு இல்ல. யாரையும் ஹிம்சப்படுத்தப்படாது, அவளை டிமாண்ட் பண்ணி வாங்கப்படாது. ஆனா பட்டுங்கிறது அது அனாதிகாலமா வந்துட்டு இருக்கு, அது தோஷம் இல்ல. ஆச்சாரியால் சொன்னதோடைய அபிப்பிராயத்தை கவனிச்சுட்டு நம்ம பாக்கணும். இப்படி இந்த பட்டு வஸ்திரம் எப்படி இருக்கான், அருணாருண கௌசும்ப சாதாரணமான பட்டு, இது ரெட் இல்ல சார், ரொம்ப ரொம்ப ரெட்டா இருக்கிறது, அதான் அரக்குன்னு சொன்னேன். சாதாரண ரெட் இல்ல, அருண அருணா, அது ரெண்டு தரம் அருண அருணான்னு சொன்னதுக்கு அபிப்பிராயம் என்ன, டார்க் ரெட் அப்படி அந்த கலர்ல. கௌசும்ப வஸ்திர பாஸ்வட்கட்டி தட்டி கௌசும்ப வஸ்திரம் அப்படின்னு பட்டாடை. அது இந்த பட்டாடைக்கு கலர் போடுறதுக்கு என்ன பண்ணுவானா, குசும்பம்ங்கிற ஒரு மரத்தினுடைய ஒரு சாறு அது அதுல போடுவா. இதுதான் டைங்கிற பத்தியில டிஐஇ இல்ல டிஒய் முழுக்க அதை போட்டுன்னா அது என்ன ஆகும், இந்த கலர் போட்டா அந்த கலர் நன்னா வரும். அதனாலதான் பட்டு வஸ்திரங்கள்லாம் நீங்க முதல் நாள நினைச்சதுன்னா எல்லா கலரும் போயிடும். அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், பட்டு போடுவ அது முதல்ல அது கலர் போகாம பாத்துக்கணும். இல்ல எல்லாம் இந்த இதனுடைய கலர் அதுல ஒட்டிண்டு அகோரமா சேரும், அது வரப்படாது. ஆகையால் அந்த கௌசும்பம்ங்கிற ஒரு கலரை அதை போடுவாளாம், அதனால கௌசும்ப வஸ்திரம்னு பேர் வந்தது. அந்த வஸ்திரத்தினால பாஸ்வத் கட்டி தட்டி விளங்கு கொண்ட கக்கூடிக்குதான உயர்ந்ததான ஒரு இடுப்பை உடையவள், அந்த வஸ்திரத்தை கட்டிட்டு இருக்கிறவள் அப்படின்னு அர்த்தம். இதுல அருணாருணான்னு போட்டிருக்க, இந்த அருணாருணம்னு சொன்னதுக்கு என்ன சொல்றார், அதிசயேன அருணம் அருணாருணம், சாதாரணமாக ரெட் இல்ல சார், ரொம்ப டார்க் ரெட், இந்த டார்க் ரெட்டா இருக்கு அப்படின்னு அரக்க கலர்ல இருக்குங்கிறதுக்காக ஒரு நாள் கொஞ்ச நாளைக்கு முன்னால வரைக்கும் இந்த கூரப்படவ வாங்கறதுங்கிறது அரக்க கலர்லயே வாங்கிட்டு இருந்த. அது என்ன சார் சம்பிரதாயம், அரக்கே ஏன் வாங்கடும், இந்த கூரப்படவ வாங்கின பிறகு ஸ்திரீகள்னா அவளுடைய சஷ்டப்தி பூர்த்தி வரைக்கும் வச்சுட்டு இருப்பாது, அது ஒரு சம்பிரதாயம். மீதி எத்தனையோ படவை நடுவுல வரும் போகும் அது இல்ல, ஆனா இந்த கூரப்படவ மட்டும் ரொம்ப பத்திரமா வச்சு காப்பாத்திட்டு இருப்பா. அதுக்கப்புறம் சஷ்டத்து பொருள் வரைக்கும் இருக்காதுன்னு நினைக்கிறேன், இல்ல அதுக்காரர் புது உறவு வாங்கி கொடுத்தாரு எனக்கு தெரியாது. சாதாரணமா என்ன அந்த கூரப்படவை அப்படி பத்திரமா வச்சுருப்பா, என்னைக்காவது வரலட்சுமி விரதத்தை மட்டும் கட்ட வேண்டியது அந்த மட்டும் எடுத்து வைக்க வேண்டும். ஏன்னா அந்த கூரப்படவில என்ன ஒரு விசேஷம் இருக்கு அப்படின்னா, அது வந்து என்ன பண்றதா, மனுஷாளுடைய மனசை யார் உடுத்துட்டு இருக்காளோ அவளுடைய மனசுல சத்வகுணமே வரும்படி பண்றதாம். அதனால சத்துவகுணத்துக்கு வெள்ள வஸ்திரம் கட்டணும்னு சொல்லிருக்கு சாஸ்திரத்துல, தர்மசாஸ்திரத்துல புருஷாலெல்லாம் வெள்ள வஸ்திரம் கட்டணும்னு சொல்ல, இதுக்கு சத்துவகுணம் அதிகமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக. அதே போலயே ஸ்திரீகள் இடத்துக்கும் இந்த அருணாருணம் இருக்கு பார்த்தா, இதுக்கு என்ன சத்துவகுணம் விருத்தியாகும், எப்பொழுதும் நல்ல வழியில இருப்பா. காஷாயமும் எங்க கட்டுறா, கன்னியாசிரிகள்லாம் காஷாயம் எங்க இருக்கா, அவ சொல்லிட்டு இருக்கலாம் நாங்க ரொம்ப ராகத்தோட இருக்கோம் அப்படின்னு காட்டிண்டு உள்ளூர சத்துவகுணத்தோட இருக்கலாம். அதே விதமா அம்பாளும் என்ன பண்ணிட்டு இருக்காளா, நான் ரொம்ப ராகத்தோட இருக்கேன், எல்லா ஆசையும் உறுதி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லா ஆசையும் கொடுத்து விடுறான். பிறகு எல்லா ஆசையும் கொடுத்த பிறகு உங்களுக்கு ஆசை உண்டாகலையோண்ணா, எல்லாமே ஆசையில இருக்கு சார், என்ன வாங்கினா என்ன வாங்க தெரியலே அப்படிங்கிற நிலை உங்களுக்கு வரும்படி பண்றாளா. இப்ப விவகாரம் என்ன, அம்பாளை யாரு தியானம் பண்றாளோ அவளுடைய பரிஸ்தி என்ன அப்படின்னு, அவ என்னென்ன நினைக்கிறாளோ எது வேணும்னு அவ மனசுல தோன்றதோ அத்தனையும் அம்பாள் பலமபிச்சாசமதிகம் சரண்யே லோகானாம் தவஹி சரணாவேவ நிபுணௌ அப்படின்னு அம்பாளை எல்லாத்தையும் கொடுத்துடுற. அதனால அவளுக்கு என்ன ஆச்சு, அந்த ஆசையானது குறைஞ்சு போச்சு, சத்வகுணம் மேலோட்டு நிக்கிறது. சத்வாத் சஞ்சாயதே ஞானம், சத்வாத் சஞ்சாயதே சுகம் அப்படின்னு சுகமும் ஞானமும் ஏற்பட்ட அவ உயர்ந்ததான ஒரு நிலைய அடையறா. அதனாலதான் அருணாருண அதிசயேன அருணம் அருணாருணம் காந்தாயாக கரதல ராக ராக ரக்த இதிவது. இப்படி பிரயோகங்கள்லாம் உண்டு. காந்தாயாக கரதல ராக ரக்த ரக்தம். இது என்ன ராக ரக்தம்னு சொன்ன போறாதோ? சாதாரணமாக உள்ளங்கை உள்ளங்கால் இந்த ரெண்டும் இருக்க, இது சிவப்பா இருந்ததுன்னா சன்னியாசம் வாங்கி பாருங்கிறதுக்கு அடையாளம். யாருக்கும் உள்ளங்கையோ உள்ளங்காயோ காலோ ரெண்டும் ரொம்ப சிவந்தது இருக்குன்னு வச்சுங்களேன், அது சன்னியாசம் வாங்கிறதுக்கு அடையாளம். அதே போல நீங்களும் ரொம்ப ஜபம் பண்ணேன்னா ரெட் ஆயிடும். என்ன சுவாமி சன்னியாசம் வாங்க போற இல்லைன்னா? நீங்க வாங்க வேண்டாம் சன்னியாசம், உங்களுக்கு எல்லாம் வந்தாச்சு. வெள்ளை வேட்டி கட்டு இருக்கே தவிர, அல்லது சாதாரண கலர் புடவை கட்டின்னு இருக்கே தவிர, அந்த தீட்சைங்கிறது ஏற்பட்ட பிறகு அதுக்கு என்ன பலம் உண்டோ அத்தான பலமும் இதுல உண்டு. அதனால அந்த அம்பா அந்த கை எப்படி இருக்க, காந்தாயாக கரதலம் எப்படி இருக்குன்னு, ராக ரத்த ரக்த ஒரு ரத்தம் போட்டா பொறுமை, ரத்த ரக்தான்னு ரெண்டு தரம் சொல்றாளே காவியத்துல, என்ன ரொம்ப சிவந்து இருக்கு அப்படின்னு ரொம்ப அதிருஷ்டம் அப்படிங்கறத காட்டி கொடுக்கறதா. இன்னைக்கு கிளாஸ்ல சாமுத்திரிகா லட்சணங்கள்லாம் சொல்ற பாஸ்கர் ராயருக்கு அவருக்கு எதை தோணினா எல்லாத்தையும் சொல்வார். 64 சதுஷ்டி கலா ராஜ்யா சதுஷ்டி கலா மயி அப்படின்னு 64 கலைகள்ல என்னென்ன விசேஷம் உண்டோ எல்லாமும் இந்த லலிதாதாசன பாஷ்யத்தை நீங்க வாசிக்கணும்னா புரியும்படி பண்ணிவிடுவார். இப்படி கரதலராக ரக்த ரக்த இத்திவசு அதிசயத்திய வீச்சையா தியோதனாத். சரி, அதுக்கு பிறகு அருணவது அனூறுவது அருணம் வா, அருணன் போல் சிறந்ததான கல் அருணாருணாங்கிறதுக்கு சிவப்போ சிவப்பு அப்படின்னு தமிழ்ல சொல்றோம் பத்தல, அதனால சிவப்போ சிவப்புங்கிற மாதிரி அருணாருணம்னு ஒரு அர்த்தம் பண்ணினேன். இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா, அருணன் போல் அருணம்னு, அருணன் போல் அருணம்ங்கிறதும் சம்ஸ்கிருதத்தின்படி அருணாருணம்னு சொல்லலாம். அருணன்னா யாரு, சூரியனுக்கு தேரோட்டி இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு அருணன் பேர். கருத்மான் அருணன் அப்படின்னு ரெண்டு பேர், எல்லாம் ஒரு அம்மாவுக்கு குழந்தைகள் அண்ணன் தம்பிகள். அந்த மாதிரி என்ன பண்ணினா, ஒரு முனிவர் வந்து ரெண்டு குவிண்டத்தை கொடுத்து அதை பத்திரமாக நீங்க காப்பாத்திட்டு இருந்தோம், உங்களுக்கு குழந்தை பிறப்பான்னு சொல்லியிருக்க, அதை ஒரு குடத்துல போட்டு அதுல நெய்யை முக்கி அப்படியே காய்ச்சிருந்த, ரொம்ப நாள் ஆச்சு இன்னும் குழந்தை பிறக்கவே இல்ல இந்த அம்மாவுக்கு அவசரம். என்ன பண்ணிட்டு அதை இடத்த உடச்சி பார்த்தா, உடச்சி பார்த்தா இன்னும் கால் டெவலப் ஆகல, ரெண்டு காலும் இல்ல. அந்த குழந்தை கேட்டாதான், ஏமா இப்படி அவசப்படுற, இவ்வளவு தபஸ் பண்ணி அடைஞ்ச கடைசியில ரெண்டு காலம் இல்லாம ஜென்மா முழுக்க எனக்கு கால் இல்லாம பண்ணி விட்டியம்மா அப்படின்னு அம்பாள் ஆசீர்வாதம் பண்ணிய சூரிய பகவானுக்கு தேரோட்டி ஆயிட்ட. இப்ப என்ன, சூரியோதயம் ஆறதுக்கு முன்னால அருணோதயம் ஆயிடும். அருணோதயம் என்ன அர்த்தம் தெரியுமா, நம்ம அருணோதயம் ஆச்சுன்னா எர்லி மார்னிங் வந்ததுங்கிற அர்த்தத்துல ரொம்ப பேர் உபயோகப்படுத்துற. அருணோதயம்னா அருணனுடைய உதயம், சூரியனுடைய தேரோட்டி காணப்பட்டார். தேரோட்டி காட்டப்பட்டார்னு நீங்க சந்தியாவந்தனம் ஆரம்பிச்சாச்சான்னு பாக்கணும். அதுக்காக சூரியன் உதயமான காலத்துல மித்ர சச்சர்ஷனே திருதோவோ தேவசே அதானசி அப்படின்னு அந்த மந்திரத்தை சொல்லி சூரியனை உபஸ்தானம் பண்ணணும். எல்லோரும் காலம்பரம் இந்த சூரியோதயம் ஆறும் பொழுது சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணணும், புருஷாலாட்டும் ஸ்திரீகளாட்டும். சூரிய நமஸ்காரம் ஒரு ரெண்டு நமஸ்காரமோ ஒரு எட்டு நமஸ்காரமோ நமஸ்காரம் பண்ணணும். கிராமாந்தரத்தில் இருக்கக்கூடியதான எல்லோருக்கும் இந்த வழக்கம் இருந்தது. எல்லா வர்ணத்தாலும் வச்சுட்டு இருந்தா சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணணும்னு. சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணினா என்ன லாபம், ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேத் ஸ்ரீயமிச்சேத் குதாசனாத் ஞானம் மகேஸ்வராதிச்சேத் மோட்சமிச்சேஜனார்தனாத். முதல்ல சரீரம் சௌக்கியமா இருக்கும், சரீர மத்தியம் கலு தர்ம சாதனம். உடம்பு சௌக்கியமா இருந்தா தானே நீங்க ஜபம் பண்ண முடியும், அம்பாளுக்கு பூஜை பண்ண முடியும். அப்ப சரீரத்தை கை வலிக்கிறது கால் வலிக்கிறது முதுகு வலிக்கிறது என்னால படுக்க முடியல நிக்க முடியலன்னு என்ன ஆகும். ஆகையால் முதல்ல சரீர சௌக்கியமா இருக்கணுமா, அதான் சரீரம் தான் தர்மத்துக்கு முதல் சாதனம் சரீரம். ஆகையால் ஆரோக்கியம் இருக்கணும். இந்த ஆரோக்கியம்னு ஒண்ணு இருக்கே, அது சரீரத்துக்கு மட்டுமல்ல மனசுக்கும், நிறைய காசு இருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கும், மனசுல எப்பொழுதும் கொதிச்சுட்டே இருக்கும், ஒண்ணுமே கவலைப்பட வேண்டாம், அம்பாளுடைய நாம வச்சுட்டே இருக்கும், அந்த மனச பரமசாந்தி அடையும். அதை தவிர உபாயம் இந்த சாந்தி நிர்வாண பரமாம் மத்சம்ஸ்தாமதி கச்சதே பகவான் சொல்றாரோ இல்லையா. ஆகையால் அதுக்கு உயர்ந்ததான ஒரு உபாயம் பாண்டிய நாமாக்களை சொல்றது. அப்படி இந்த சரீரத்தில் இருக்கக்கூடியதான ஸ்தூல சரீரத்தில் பூத உடல்ல இருக்கக்கூடியதான ரோகங்களோ மனசுல இருக்கக்கூடியதான ஆதிகளோ போகணுமேயானால் அதுக்கு சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணணும். அந்த சூரியன் வரப்போறார் முன்னால் நமக்கு காமிக்கிறார் பார்த்தேன், அருணர். அவர் தான் அனூருகு, தொட இல்லாதவர், கால் இல்லாதவர், அருணன். அப்படி அருணவது அனூருவது அருணம் வா, அனூருன்னு பேர் அவருக்கு, தொட இல்லாதவர். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் அந்த இன்னொரு பிண்டத்தை காப்பாத்தின, அதுல இருந்து கருத்மான் பிறந்தார். அந்த கருத்மான் என்ன செய்தார், அவர் மகாவிஷ்ணுவுக்கு இதுவா போயிட்டார். வேற என்ன, ஒருத்தர் சூரியனுக்கு தேர் ஓட்டி, ஒருத்தர் மகாவிஷ்ணுவுக்கு தேர் ஓட்டி, அப்படி போயிட்டாவா வயசுல. விவகாரம் என்ன, கருத்மான நினைச்ச மாத்திரத்தினால மங்கள் உண்டாகணுமா, ஏதாவது நல்லது நினைச்சுட்டு ஆகாசத்துல பாத்தா கருட தரிசனம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், காரியம் பலிச்சதுன்னு அர்த்தம். அப்படி இந்த கருட தரிசனம் கருட ஸ்மரணமே ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்றது. அத்தனைக்கும் காரணம் அம்பாளுடைய அனுகிரகம். அனுருவதருணம்பா குசும்பேன ரத்தம் கௌசும்பம் சா, குசும்பம்ங்கிறது ஒரு மரத்தினுடைய சாறு, அந்த சாரை போச்சினாமையானால் அந்த வஸ்திரமானது அரக்க கலருக்கு வரும். கௌசும்பம் வாயம் தேன பாஸ்வதி பாசுரா கட்டியா ஸ்தட்டியா சா, இது வரைக்கும் ஆச்சு. இப்படி அருணாருண கௌசும்ப வஸ்திர பாஸ்வத் கட்டி தட்டி ரெண்டாவது நாமாவை பார்த்தோம். இதுல நம்ம சாதாரணமா அர்த்தம் பார்த்தாச்சு. அருண சப்தத்துக்கு ரெண்டு விதமா அர்த்தம் பண்ணினோம். சரி, வஸ்திரம் சொன்னோம், பட்ட வஸ்திரம் சொன்னோம், இவருடைய விவகாரங்கள்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இதுல நமக்கு தெரியாமலேயே அம்பாள் என்ன பண்ணிருக்கா, வாக்தேவிகள் அவளுடைய பேர் அதை ஒண்ணு சொல்லிவிட்டுருக்கா விவகாரம் இல்லாமல். என்ன தெரியுமா, தேவதைகள் வாக்தேவதைகள் அவ எட்டு பேர், வசினி காமேஸ்வரி மோதினி விமலா அருணா ஜெயினி சர்வேஸ்வரி கவுலினி. இது நடுவுல அருணான்னு ஒரு வாக்தேவதை இருக்கு. இந்த வாக்தேவதைய நமக்கு என்ன சொல்ற தெரியுமா, நீங்க பேசும் பொழுது உங்களுடைய வார்த்தை மற்றவாளுடைய இதயத்துல சௌக்கியமாக மங்களமாக படும்படி அனுகிரகம் பண்றாங்க. இந்த சாதாரணமா இன்னைக்கு கம்யூனிகேஷன் ஏதோ சொல்லிட்டு இருக்க பார்த்தேல, கம்யூனிகேஷன் சொன்னா நம்ம சொல்றது இன்னொருக்கும் புரியணும் எனக்கூடியதான அம்சத்துல மட்டும்தான் இவா சொல்லிட்டு இருக்கா. இன்னைக்கு சொல்லக்கூடியதான கம்யூனிகேஷன் மேனேஜ்மெண்ட் அது இது ஏதோ சொல்றா பார்த்தேல, அது என்ன சொல்றதுன்னு, ஒரு மனுஷன் தன் மனதில் இருக்கக்கூடியதான எண்ணத்தை இன்னொரு இன்னொருடைய மனசுல சேர்க்கணும், இதுதான் கம்யூனிகேஷன். அப்படி நான் ஒண்ணு பேசுறேன், இந்த ஒரு எண்ணத்தை உங்க மனசுக்கு வரும்படியாக நினைக்கிறேன், அந்த நினைப்பை நான் அமுல்படுத்துறதுக்காக அது எப்படி சொல்லணும்னு தியானம் பண்றேன், பிறகு உமக்கு உங்களால் அறியப்பட்டதான பாஷைகளை நான் சொல்றேன், இது பராபஸ்யந்தி மத்தியமானது பேர், பிறகு அது உங்க காதுக்கு வந்து சேர்றது அது வைகரின்னு, வைகரின்னு வந்த பிறகு நீங்க என்ன, ஓஹோ இதைத்தான் இவர் சொல்ல நினைக்கிறாரோ அப்படின்னு நீங்க மனசுல வாங்கிக்கிறேன். மனசுல வாங்கிக்க பொழுது உங்களுடைய மாத்திரு பாஷையில் தான் வாங்கிக்கிறேன். நான் தெலுங்கு, உங்களுக்கு இங்கிலீஷ்ல சொன்னேன், நீங்க இங்கிலீஷ்லயும் புரிஞ்சுக்கல, உங்க தமிழ் ஆக்கியன்னு புரிஞ்சுக்கிறேன். அப்ப என்னாச்சு, ஒரு பாஷையிலிருந்து இன்னொரு பாஷை, இன்னொரு பாஷையிலிருந்து இன்னொரு பாஷைக்கு போயிட்டு அந்த அபிப்பிராயம் உங்களுக்கு வந்து சேர்றது, இதுதான் இன்னைக்கு இருக்கிற கம்யூனிகேஷன் பதத்துக்கு அர்த்தம். அதற்கு பிறகு அது கம்ப்ளீட் ஆச்சுன்னு எப்படி தெரியும், நீங்க அதுக்கு பீட்பேக் கொடுக்கறேன். என்ன பண்றேன், ஓ அப்படியா, நான் சொல்றது புரிஞ்சா போல தலை ஆட்டினா ஓஹோ ரைட், ஒரு மாதிரி கண்ணை வச்சேன்னா புரியல அப்படின்னு ஒண்ணு. ஆனா நம்ம கிளாஸுக்கு வரவாள் அப்படி சில்பம் மாதிரி இருப்பா, புரிஞ்சதா புரியலையா ஒன்னும் தெரியல, இருக்கட்டும் அது வேற விவகாரம். ஆனா இதோட தான் இன்னைக்கு நம்ம பாக்குறோம். ஆனா வேதங்கள் என்ன சொல்ற தெரியுமோ, நீங்க உங்களுடைய அபிப்பிராயத்தை இன்னொருத்தருக்கு காட்டி கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தையானது மதுரமா இருக்கணும், அந்த வார்த்தையில ஒரு தப்பும் கண்டுபிடிக்க முடியாது, அவ மனசுக்கு சாந்தியை கொடுக்கணும். நீங்க சொன்னதான வார்த்தையானது அவ கேட்கற பார்த்தேல, கேட்கும் பொழுது மனசுக்கு சந்தோஷம் ஏற்படணும் அவளுக்கு, ஆஹா இன்னைக்கு நல்ல வார்த்தை கேட்டோம் பார்த்தேல அப்படின்னு ஒரு மங்களமான ஒரு சொல்லு வரணும். மங்களமான ஒரு எண்ணம் வரணும். இன்னைக்கு நம்ம ஜென்மா தன்யம் ஆச்சு, ஏதோ நல்ல வார்த்தை நல்ல வார்த்தையை கேட்டுட போறோம் அப்படின்னு இருக்கணும். என்னமோ கதையை சொல்லி கழுத்தறுத்தாரு சார் அப்படின்னு நினைக்கப்படாது நீங்க. இது அடுத்தது. இப்படிப்பட்டதான ஒரு அந்த வாக்குல இருந்து வரக்கூடியதான சொல்லானது இன்னொருத்தருடைய மனசை ரஞ்சிக்கும்படி பண்றது பார்க்கல, அத கவரும்படி பண்றது, அது அருணா வாக்தேவியனுடைய ஒரு ஸ்வரூபம். அந்த அருணா வாக்தேவியனுடைய ஒரு மந்திரமா வந்து ஜிம்ரீங்கிற ஒரு மந்திரம். அந்த மந்திரத்தை விசேஷமாக இதுக்குள்ள பூத்து சொல்லியிருக்கான அருணா அருண கௌசும் அதற்கு பிறகு ரத்ன கிங்கிணிகாரம் ரசநாதாம பூஷிதா. பழைய நாள்ல புடவை எல்லாம் கட்டிட்டு அதுக்கு மேல அரணம் கயிறு ஒண்ணு அது மேல போட்டுவான் தங்கத்தினால, சாதாரணமா இல்ல தங்கத்தினால ஒரு பெல்ட் மாதிரி. கொஞ்ச நாள் ஆன பிறகு என்ன ஆச்சுனர் அத விசேஷமாக பட்டையாக ஒட்டியானம்னு வச்சது ஆயிடு. அதுக்கு மேல வெறும் ஒரு கயிறு மாதிரி தான் இருக்கும். கல்யாண காலத்திலயும் அந்த பொண்ணுக்காவது சரி அல்லது உபநயன காலத்துல பையனுக்காவது சரி மௌஞ்சி பௌந்தனம்னு ஒண்ணு கட்டுவா. தர்பத்தினால அப்படியே இது பண்ணி அப்படியே இடுப்புல கட்டுவா. அந்த மௌஞ்சி பந்தனம்ங்கிறது ஒரு சம்ஸ்காரம், அது அதுக்கு ஒரு மந்திரமும் இருக்கு. அதே போல விவாக காலத்துல அந்த மௌஞ்சி பந்தனத்துக்கும் இந்த அரணா கயிறு கட்டுறதுக்கும் ரொம்ப விசேஷமான பலம் உண்டு. அது இங்க சொல்லிட்டு இருக்கார் ரத்ன கிங்கிணிகாரம் ரசநாதாம பூஷிதா. ரத்ன கிங்கிணிகா அந்த கயர் இருக்க பார்த்தா அதுக்கு கீழே சின்ன சின்னதான ஒரு மணிகளை வச்சுட்டு இருக்கா, அதை கோக்கப்பட்டதுக்கு அந்த மணிகளை வச்சுட்டு அந்த கயறு புடவைக்கு மேல இழுத்து கட்டியிருக்கு. அல்லது ஒட்டியானதுக்கு கீழே சின்ன சின்ன கிங்கிணிகள் அந்த மணிகள் தொங்கறது. அதை நடக்கும் பொழுது இனிமையான சத்தத்தை கொடுக்கறதாம். இந்த நடக்கும் பொழுது இனிமையான சத்தம் இருக்கணும். நடக்கும் பொழுது எப்படி நடக்கணும் தெரிஞ்சுக்கணும். மேல் பிளாட்ல வரமா நடந்தாலும் கீழே பிளாட் கீழே விழுந்துருமோன்னு பயம் வராபோல நடக்கப்படாது. நம்ம தலையில நடக்கிறா போல வரப்படாது. எப்படி நடக்கணும்? கோவில்ல நடக்கிறேன் பார்த்தீங்களா, கோவில்ல தான் நடக்கிறது தெரியலையே சார். இத பூனை நடக்கிறா போல நடக்கணுமா? நம்ம நடக்கும் பொழுது சத்தம் கேட்கப்படாது. ஆனா நீங்க வரேன்னு எப்படி தெரியணும் அப்படின்னு கேட்டேன்னா அதுக்குதான் சின்ன சின்ன சலங்கைய காலுக்கு வச்சிருப்பா. அதான் சிஞ்சா நமணி மஞ்சீர மண்டித ஸ்ரீபதாம்புஜா அப்படின்னு மேல நாமாக்கள்லாம் வரப்போறது. அதே போல ஸ்திரீகள் ஆத்துல இருந்தால் அவளுடைய ஆபரணங்களை எல்லாம் போட்டு வந்தா இந்த சின்ன சத்தம் இருக்கு பார்த்தா எது இந்த சலங்கையினுடைய ஓசை, அதே போல இந்த அரணாகரில் இருக்கக்கூடியதான கஜ்ஜிகளுடைய ஓசை அல்லது அதுக்கு இது கட்டிட்டு இருந்தாலும் அதுலயும் இருக்கக்கூடியதான ஓசை, கழுத்துல போட்டு இருக்கக்கூடியதான அடிகளுக்கு கீழே தொங்கக்கூடியதான பதார்த்தத்தினுடைய ஓசை இவைகள்லாம் கேட்கணுமா? வீட்டுல வீட்டுல கேட்டுன்றது மகாலட்சுமி தாயார் அங்க நிவாசம் பண்ணிட்டு இருப்பாளாம். அதோட மட்டும் இல்லாமல் இந்த சப்த காலுஷ்யத்தை சவுண்ட் பொல்யூஷனத்தை போக்கும். பாட்டுக்கு வாய்க்கு வந்தது ஏதோ பேசிட்டு இருக்கான் பாத்தியலா வெயரா, அதெல்லாம் போகணும். வீட்டுக்குள்ள எப்பொழுதும் நல்லது நடக்கணும். உங்க ஆத்துக்கு வந்ததுமே மனசுக்கு மனுஷனுக்கு சந்தோஷம் வரணும். இந்த சந்தோஷம் எப்ப சார் வரும்? வீட்டுக்குள்ள இருக்கக்கூடியதான பரிசரங்களும் அந்த சப்தங்களும் சௌக்கியமா இருந்தா. அந்த சப்தங்கள் எப்படி இருக்கும் சௌக்கியம்? இது போல இந்த சலங்க ஓசை காலில் கட்டின கஜியனுடைய ஓசை இவைகள்லாம் கேட்டு கேட்டு துஷ்ட சப்தங்கள்லாம் சரீரத்தை விட்டு அந்த வீட்டை விட்டு அழைச்சி அனுப்பி விட்டுரும். அதுக்காகத்தான் ஸ்திரீகள் இப்படி ஆபரணங்கள் போட்டுக்கணும். அதெல்லாம் ஏதோ ஃபேஷனுக்காக போட்டுண்ட ஆபரணங்கள், அழகுக்காக போட்டுண்ட ஆபரணங்கள்னு நம்ம நினைக்கப்படாது. இத்தனை ஆபரணங்களும் நமக்கு எதற்காக சொல்லியிருக்கா? இதுக்காக தான். அதனாலதான் பரதநாட்டிய சாஸ்திரத்துல முதல்ல ஆபரணங்களுக்கு தனியா ஒரு சாப்டர் வச்சு விட்டார் அவர். இந்தந்த ஆபரணம் எதற்காக, சந்திரனை ஏன் தலையில வச்சுக்கணும், சூரியனை ஏன் தலையில வச்சுக்கணும், ராக்கோடு ஏன் வச்சுக்கணும், இவங்கதான் சொல்ற ஒவ்வொன்னுக்கும். அந்த பொண்ணு கையில காட்டக்கூடியதான முதிரைகள் எத்தனை? 92 முதிரைகளை கட்டியிருக்கார் அவர். அத்தனை முதிரைகளும் தந்திரங்கள்ல உபயோகப்படுறது. அந்த முத்ரா லட்சணமும் இந்த முதிரையை போட்டா சரீரத்துல என்னென்ன விநியாசம் என்னென்ன ஆறது அப்படிங்கிற விவகாரங்கள்லாம் பரத முனியானவர் விசேஷமாக நமக்கு சொல்லியிருக்க. அதே மாதிரியே இங்க அந்த சின்ன சின்ன சலங்கைகள் இருக்க பதிலாக அந்த கஜ்ஜிகள் அது நமக்கு அந்த ஓசை கொடுக்கக்கூடியதான கதியோட கூடியிருக்கிறோம். ரத்ன கிங்கிணிகாரம்ய ரசனாதாமு பூஷிதா, ரத்னமயிபிஹி கிங்கிணிகாபிஹி, ரத்னங்கள்னால செய்யப்பட்டதான சின்ன சின்ன கஜைகள், க்ஷுத்ர கண்டாபிஹி க்ஷுத்ர கண்டிகாபிஹி, க்ஷுத்ரம்னா சின்னது, சின்ன சின்ன சத்தங்கள்னால, ரம்யேன ரசனாபின்னேன தாம்னா, இந்த ரசனான்னு சொல்லக்கூடியதான கயர்னால, சவர்ண மேகலா சூத்திரேனா, இதுக்கு மேகலான்னு பேர், சம்ஸ்கிருதத்துல மேகலான அரணகை, சவர்ண மேகலா சூத்திரேன பூஷிதா. சரி, இத ஏன் சார் கட்டணும், ஏன் கயரால கட்டணுமா, புடவைய இழுத்து முடி போட்டா நிக்காதோ, ஏன் அப்படி பயப்படுறேன், இது எதுக்காக போடணும், முன்னால நான் சொன்னேன், அது ஒண்ணும் இல்ல, அம்பாளையும் போட்டுட்டு இருக்கா தெரியுமோ, நான் சொல்றார், கர்ப்பே நிவேஸ்ய பூமானி புவனானி சதுர்தசாபி சம்ரக்ஷிதம் கலித நிச்சிதயா பவத்யா பிராகாரமேவ ரசிதம் பரிதோபி நூனம் ஊஹே சுவர்ணமய மேதுர பட்ட பந்தம். அம்மா, 16 புவனங்களும் உங்க வயிற்றுல வச்சுருக்கேன், குழந்தைகள் எல்லாம் அம்மாவுக்கு குழந்தைகள் தானே, மனுஷால் மட்டும் இல்ல, பிராணிகள் சிம்மம் பூலி யானை எல்லாம் அம்பாளுடைய வயிற்றுக்குள்ள 16 புவனங்களும் இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள குழந்தைகள் இருந்தா என்ன பண்ணுவா தெரியுமா, நம்ம கதவு மூடிவிடுவா, வெளியில போகப்படாமா, இங்க இங்க வேலை செஞ்சுட்டு இருந்தா, இந்த பையன் பாட்டுக்கு அப்படியே வெளியில போய் அப்படியே கிளம்பி போயிட்டான்னு கட்டணம் எங்க தேடுறதுன்னு. அது இப்ப பிளாட் சிஸ்டத்துல எங்க போனா ஒன்னும் தெரியாது, எல்லா பிளாட்டும் ஒரே மாதிரி இருக்கு, ஒன்னும் தெரியாது, எங்க இது பூந்தானோ ஒன்னும் தெரியாது. அகேர் என்ன பண்ணுவா தெரியுமா, அம்மா முதல்ல கதவு முடிவு விடுவாளாம், அதே விதமாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கர்ப்பே நிமேஷ புவனானி சதுர்தசாபி, 16 புவனங்களையும் நீங்க உங்க வயசுக்குள்ள வச்சிருக்கீர்கள், சம்ரட்சிதம் கலித நிச்சயதயா பவத்யா, காப்பாத்தணும் இவாள, குழந்தைகள் வேற எங்கேயும் எங்கேயும் போகப்படாது. பாத்தீங்கள நம்ம மேல எவ்வளவு ஒரு கருணை, எத்தனையோ தப்பு பண்ணிட்டு இருக்கோம், அந்த தப்புனால பாபத்தினால எவ்வளையோ துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கோம், அம்மா அம்மா நினைக்கிற ஒண்ணும் கவலை, எல்லாரையும் நான் காப்பாத்துவேன். ஆகையால் என்ன பண்ணிட்டு இருக்கலாம், கலித நிச்சயதயா பவத்யா பிராகாரமேவ ரசிதம், ஒரு பிராகாரம் பண்ணி வச்சிருக்கலாம், கோவிலுக்கு பிராகாரம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஒரு பிராகாரம் 14 புவனங்களை காப்பாத்தணும், அது கவலை, என்ன பண்ணிருக்க, ரசிதம் பரிதோபி நூனம், சுத்தும் பிரகாரம் கட்டினா போல உங்க வயலை சுத்திண்டு ரசனாதாம அப்படி இருக்கு, மேகலம் இருக்கு, இந்த மேகலத்துக்காக மந்திரம் வேதத்துல என்ன மந்திரம் இருக்கோ அந்த மந்திரத்துக்கு என்ன அர்த்தமோ அதே அர்த்தம் இங்க சொல்லிருக்கார், பரிதோபி நூனம் ஊகே சுவர்ணமய மேதுர பட்ட பந்தம், அப்படி அழகான இந்த உட்யானத்தையோ அல்லது இரணாகரியோ ஏதோ கட்டிட்டு இருக்கா அப்படின்னு விசேஷமாக நமக்கு சொல்லியிருக்கார். அதுக்கு பிறகு காமேச ஜ்ஞாத சௌபாக்ய மார்த்தவோருத்வயன்விதா, இது இங்க இந்த நாமாவில இருந்து ஆரம்பிச்சு நம்ம 3வது கூட்டத்துக்கு போயிருக்கோம். முதல் கூட்டம் ஸ்ரீமத் வாக்பவ கூட்டைக்க ஸ்வரூப முக பங்கஜா ஆயிடுத்து, கண்டாத கட்டிபரியந்த மத்திய கூட்ட ஸ்வரூபிணி ஆயிடுத்து, அதுக்கப்புறம் வந்தது கட்டியதோ பாகதாரிணி அப்படின்னு, சக்தி கூட்டைக்க சம்பன்ன கட்டியதோ பாகதாரிணி, இங்க சக்தி கூட்டம், சக்தி கூட்டம்னு என்ன, ஒரு மனுஷனுக்கு சக்தியை கொடுக்கக்கூடியதான கூட்டம் இருக்கு, மூலாதாரத்தில் இருக்கக்கூடியதான இந்த ஜீவ சக்தி இங்க இருக்கு, அதை சொல்றதுக்காக சக்தி கூட்டம். இந்த நியாசங்கள் பண்ணும்பொழுது நம்ம என்ன பண்ண, ஆசன நியாசம்னு ஒண்ணு பண்றோம், பாதங்கள்லயும் முட்டியிலையும் ஊரு மூலங்கள்லயும் அதுக்கப்புறம் மூலாதார ஸ்தானத்திலையும், ஏன்னா இந்த 4 ஸ்தானங்களும் நம்ம உட்கார்ந்து பொழுது பூமியை தொட்டுண்டே இருக்கு, அந்த சக்தியானது பூமாதானது நமக்கு வரணுமா, அதனாலதான் கீழே உட்காருங்க, ரொம்ப பேர் இப்ப சேர்ல உட்காருதான் வசதிங்கிறான், ஜப்பமே சேர்ல உட்கார்ந்து பண்ணலாம், அது பண்ணினா போறோம், சேர்ல இங்க அந்தரிஷத்திலே உட்காருங்க, நான் வேண்டாம் பண்ணினா போறோங்கிற பரிஸ்தித்திக்கு வந்தாச்சு. கீழே முதல்ல என்ன சொல்லியிருக்கார் யோக சாஸ்திரத்துல, யம நியம ஆசன, பத்மாசனமோ அல்லது சுகாசனமோ, சுகாசனம் நம்ம சப்பலாம் கொண்டு உட்காரணும் பார்த்தா இதுக்கு சுகாசனம்னு பேர், பத்மாசனம்னு என்ன, ரெண்டு உள்ளங்காலம் மேல வரும்படி உட்கார்றது, பத்மாசனத்துல ஒரு மனுஷன் உட்கார்ந்து வழக்கப்பட்டீங்கன்னா படுத்துட்டு கொண்டான ஏனால் 8 மணி நேரம் அசையாம உட்காரலாம் சாதாரணமாக, தபஸ்விகள் எல்லாம் பத்மாசனத்தை போட்டு உட்கார்ந்து தான் தபஸ் பண்ணுவா, இப்படி எப்படியும் அசையாம 8 மணி நேரம் அவனால உட்காரலாம். உட்கார்றது மட்டும் இல்ல, காலெல்லாம் திணறு பிடிக்காது. அது வேற சில பேர் சார் ரத்த பிரதனால 2 நிமிஷம் உட்கார்ந்தாலே காலெல்லாம் அதை பிடிச்சிருந்து நாளைதான அதை வீசிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் எழுந்துக்கிறான். என்ன விவகாரம்? கீழே உட்கார்ந்தே வழக்கம் எல்லாம் தொங்க போட்டதுதான் வழக்கம். அப்படி இல்லை, முதல்ல ஆசன ஜெயம் வேணும். அந்த ஆசன ஜெயம் வேணுங்கிறதுக்காக தான் ஆசன நியாசத்தை பண்ணிட்டு இருக்கோம் சாஸ்திரங்கள்ல. அது இருக்கட்டும், இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதுல அந்த சக்தி கூட்டம் இருக்கே, அந்த சக்தி கூட்டத்துல முதல்ல ஆரம்பிச்சிருக்கார். காமே ஜக்ஞாத சௌர்வாக்யம் அர்த்தவோரு த்வயான்விதா, இந்த 2 தொடைகள் இருக்கு பார்த்தால, அந்த ஸ்வரூபத்தை சொல்ற. இத சொல்லும் பொழுது ஒரு ஸ்திரீயா இருக்கும் பொழுது அவளுடைய தொழைய பத்தி சொல்லலாமா? அது எப்படி இருக்குன்னு வர்ணிக்கலாமா? அப்பாச்ச, காவியத்துக்கு கஷ்டம் அச்சு, சொல்லப்படாதே. ஆனா சொல்லித்தானே சார் ஆகணுங்கிறான். அது என்ன சொன்னார்? சொல்லாம சொல்ற. என்ன அதனுடைய அழக காமேஷனை கேட்டங்கோ எனக்கு தெரியாதுன்ட்டார். காமேஷ ஜ்ஞாத சௌபாக்ய, அவருக்கு மட்டும் அறியப்பட்டதான ஒரு அழகு. காமேஷ ஜ்ஞாதன சர்வம் வாக்கியம் சாவதாரணம், காமேஷனால் மட்டும் அறியப்பட்டதான காமேஷ ஜ்ஞாத சௌபாக்ய மார்தவோரு த்வயான்விதா, மிருதுவாக இருக்கக்கூடியதான 2 தொடைகளையும் கூடினவள். இங்க காமேஷ ஜ்ஞாத சௌபாக்ய ஞானான்னு இருக்க புஸ்தகத்துல ஞாத்தான்னு மாத்திக்கணும் மூலத்துல. காமேஷ ஜ்ஞாத சௌபாக்ய, இந்த காமேசனால் அறியப்பட்டதுன்னு சொல்றேன், அது என்ன விசேஷம்? ரகசியமானதுன்னு அர்த்தம். என்ன ரகசியம்? ஒரு மனுஷன் நின்றுண்டானேயானால் அவனுக்கு அந்த சக்தி எங்கிருந்து வருது? தொடைகள்ல இருந்து வருது. இந்த சக்தியானது ஜீவசக்தியான 2 இடத்துல இருக்குன்னு சாஸ்திரம் சொல்றோம். ஒன்னு கால் கட்ட வரல இருக்கு. இந்த பிராணன் முதல்ல இந்த சரீரத்துக்குள்ள பூரணம்னு ஆரம்பிச்சார். ஆரம்பிக்கும் பொழுது இந்த ஜீவன் சரீரத்துக்குள்ள போறணுங்கிற ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டுண்டாகலாம், ஜீவனும் பிராணம். ஜீவன் என்ன நினைச்சார்? நான் சரீரத்துக்குள்ள உள்ள போறணும், அப்பத்தானே இந்த வேலை செய்யும். கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் காலு கையு எல்லாம் இருக்கு சார், இது எல்லாம் படைச்சாலும் அது வெறுமனம் இருக்கு, அது வேலை செய்யல. பழைய நாள் லியோ டாய்ஸ்னு வைப்பான், அதுக்கு கீ கொடுத்தாதான் வேலை செய்யும். இப்ப எல்லாம் ரிமோட் எல்லாம் வந்துருது பேட்டரியில, அப்ப எல்லாம் கீ கொடுத்தாதான் வேலை செய்யும். அதே போல உள்ள உட்காந்து ஒருத்தர் கீ கொடுக்கணும். இது யாரு? நான் தான் போறேனா? அனேன ஜீவேன ஆத்மனானு பிரவிஷ்ய நாமரூபே வியாகரவாணி, நான் பரம்பொருளா இருக்கக்கூடியதான் நான், அம்பாளாத நான் இந்த சரீரத்துக்குள்ள ஜீவ வடிவமாக உள்ள பூறுவேன். பூந்து கொண்டு ஒவ்வொரு பொருளுக்கும் இது பெயரு இது உருவம் என்று பிரித்து வைப்பேன் அப்படின்னு நினைச்சதான். அனேன ஜீவேனாத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாகரவாணி அப்படின்னு நினைச்சது. சரீரத்துக்குள்ள போகணும், அதுக்குள்ள பார்த்துதான் நம்ம இந்த சரீரத்துக்குள்ள போடுறோம். எத்தனை நாள் ஆகுமோ தெரியாது வெளியில வர்றதுக்கு. ஏன்னா அவனுடைய பிராரப்த கர்மா எத்தனை இருக்கோ அத்தனை நாள் இருக்கணும். மனுஷனா இருந்தா 100 வருஷம், யானையா இருந்தா 160 வருஷம், அது வேற இன்னொரு பிராணியா இருந்ததுன்னா இன்னும் ஜாஸ்தி. காக்காவா இருந்தா 400 வருஷம். என்ன சார் விவகாரம்? காக்கா முசுண்டர் ஒருத்தர் 4 கல்பம் இருக்காராம். அவர் எப்படி 4 நாள் 16 கல்பம் இருந்துட்டு இருக்காராம். அப்படி அந்த யோக வாசிஷ்டத்தில் அந்த காக்கா முசுண்டரை பத்தி ரொம்ப விசேஷமாக சொல்றது. எத்தனையோ கல்பம், எத்தனையோ பிரளயங்கள்லாம் நான் பாத்திருக்கேன் போங்கிறது. சோ காக்காவுக்கு வந்து சிராயு ரொம்ப நாள் இருக்கும். இது போல அவ்வளவு சீக்கிரமாக கிளம்புறது இல்லையே. அதனால என்ன பண்ணணும்னா, நம்ம எங்கேயாவது வெளியில போகணும்னா ஒரு துணைக்கு ஒருத்தர் அழைச்சுன்னு போவோம். பேச்சு துணைக்கு வேற ஒண்ணும் இல்ல, இந்த பேச்சு துணைக்கு யாரோ ஒருத்தர் வேணுமே அப்படிங்கறத என்ன யோஜனை பண்ணிக்கிட்டான். நம்மளோட எஸ்மின் உத்கிராந்தே உத்கிராந்தோ பவிஷ்யாமி எஸ்மின் வா பிரதிஷ்டே பிரதிஷ்டாஸ்யாமி சப்ராணம் அசுஜதா, யார் கிளம்பினால் நானும் கிளம்புவேனோ, யார் இருந்தால் நானும் இருப்பேனோ, அப்படி ஒருத்தர நம்ம ஒரு ஃப்ரெண்ட ஒருத்தர வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஒரு பிராணனை நான் சிருஷ்டி பண்ணேன். சிருஷ்டி பண்ண பிறகு என்ன பண்ணா, பிராண நீங்க முன்னால போறங்க. அவர் அப்படி பாக்கலாம் இந்த சரீரத்துக்குள்ள எங்க போடுறதுன்னு ஆரம்பிச்சார். கால் கட்டவர்கள் உள்ள புந்துட்டார் அவர். அப்புறம் இவர் பார்த்தார் இது என்னது, அவர் கால் கட்டவர்கள் புந்த பிறகு நானும் அங்க போடுறதா? நோனோ, அதுக்கு ஆப்போசிட்டா இன்னொரு டைரக்ஷன்ல போடுறேன் அப்படின்னு உச்சங்குழி வழியாக அவள் போந்தாராம். பரமாத்மா எப்படி போந்தார்? சுஷும்னான அடி வழியாக உச்சங்குழி வழியாக போனார். ரெண்டு பேரும் சேர்ந்து இதயத்துல ஒன்னா போனாலாம். அதனாலதான் ஹிருதி பிராணோகுதே பான சபானோ நாபிசம்ஸ்திதா அப்படின்னு ஹிருதயத்துல பிராணன் இருக்க. அந்த ஹிருதயத்துலதான் ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேசே அர்ஜுன திட்டதி. இவரும் அங்கேதான் இருக்க. விவகாரம் என்ன, இவ ரெண்டு பேரும் தனித்தனி வழிகளாக வந்து ஒரு இடத்துல சேர்ந்தார். அந்த கால் கட்டவரில் இருக்க அது பிராணனுக்கு ரொம்ப முக்கியமான மர்மஸ்தானம். அதனால கால் கட்டவரில் அடிப்பட்டா ரொம்ப வலிக்கும், பத்திரமா இருக்கலாம். அந்த கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணிட்டு இருக்கார், எல்லாம் ஆயிடுத்து, 128 வயசு வாழ்ந்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ண, இந்த அவதார பிரயோஜனம் எல்லாம் ஆயிடுத்து, நம்ம கிளம்பணும் அப்படின்னு ஆரம்பிச்சு அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஏதோ நினைச்சிருந்த மரத்துக்கு மேல படுத்துட்டு இருக்காராம். அவர் பாருங்க வேற என்ன, பெட்டே கிடைக்கல அவருக்கு, ஒரு கலையில அப்படியே சாஞ்சிட்டு படுத்துட்டு இருக்கார். படுத்துட்டு கால் கட்டவரில் ஆடினாராம். யாரோ ஒரு வேடம் பார்த்தான், அது ஏதோ ஒரு பிராணி போல இருக்குன்னு அது மேல அம்ப விட்டான். அந்த கட்டவரலுக்கு பட்டதான் சரின்னு பிராணை விட்டார். விவகாரம் என்னாச்சு, ஏண்டர் அந்த கட்டவரில் ஜீவசக்தி இருக்கு, கட்டவரில் ஜீவசக்தி இருக்கு. ஒருத்தர் சொன்னார், போன ஜென்மாவில் வாலிய மரத்துக்கு பின்னால் நின்று தெரியாம அடிச்சாரோ இல்லையோ, ஆனால் தான் பகவானுக்கு இப்படி வந்தது நேரிட்டது. வச்சுக்கோ, நான் ஒன்றும் சொல்லல, உங்களுக்கு லாஜிக் நன்னா இருக்குன்னா வச்சுக்கோ. ஆனால் பாகவதத்தில் இது சொல்லல, பாகவதத்தில் சொன்ன விஷயம் புராணத்தில் இருக்கிற விஷயம் தானே சொல்லலாம். விவகாரம் என்ன, இப்படி ஆச்சு. அதனால என்ன தெரிகிறது, கால் கட்டவரில் பிராணன் இருக்கு. அதே போலயே நம்ம சரீரத்துல இந்த ரெண்டு தொடைகள் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே பிராணசக்தி உத்பூதமாக இருக்கு. இதுக்கு ஒரு விவகாரம் என்னன்னா, துரியோதனம் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சான் பீமசேனனோட, விடாம யுத்தம் பண்ணிட்டு இருக்க, யார் ஜெயிப்பான்னு தெரியல. இது என்னன்னா, அந்த துரியோதனன் வந்து பலராமனிட்ட கதா யுத்தத்தை கத்துட்டார். பாத்துக்கணும், அந்த பலராமன் ரொம்ப பெரியவர், கதா யுத்தத்துல ரொம்ப உயர்ந்ததான ஒரு தேர்ச்சி பெற்றவர். அவர்கிட்ட கத்துட்டவர் அவர். பீமசேனன் சொல்லவே வேண்டாம், முதல்ல இருந்து அவர் கதா யுத்தத்துல ஸ்பெஷலைசேஷன், இது எல்லாம் தெரியும். இருந்தாலும் அந்த கதையில ஒரு ஸ்பெஷலைசேஷன் அவர். ரெண்டு பேரும் என்னன்னா சண்டை போட்டே இருக்கா, முடியவே இல்லை. ஆனா என்ன பண்ணினார் தெரியுமா, நான் பகவான் அந்த பீமசேனனுக்கு காட்டி கொடுத்தாராம். என்ன, தொடைய தட்டி காட்டி கொடுத்தார். அதனால தொடையை தட்டப்படாதுப்பா, சாதாரணமா தொடையை தட்டப்படாது. அது என்ன, அவுர்த தேக கர்மா பண்ணும் பொழுது அது மூணு தரம் அந்த பிரேதத்தை சுத்திட்டு வந்து அப்புறம் தொடையை தட்டி விட்டு அப்படியே வரணும்னு சொல்லுவா. அதனால சாதாரணால தொடையை தட்டப்படாதுப்பா. அது விவகாரம், ரெண்டு தொடையை தட்டி காட்டினாரா. என்ன சொன்ன, பீமசேனன் புரிஞ்சுட்டான், இந்த பீமசேனனுக்கும் கிருஷ்ணனுக்கும் ரொம்ப சம்பந்தம் உண்டு. ஜராசந்த வடையில வரும் பொழுது ஜராசந்தன ரெண்டு தரம் எத்தனை தரம் அடிச்சாலும் சாகவே இல்ல. கடைகள் என்ன, பிரிச்சு போடுன்னு அப்படியே ரெண்டா பிரிச்சாராம். பிரிச்சு போட்டா மறுபடியும் ஒட்டிக்கிறது என்ன, பிரிச்சு போடுன்னு சொன்னா பிரிச்சு போட்டா ஒட்டிண்டே இருக்கு, அது மரணம் இல்ல போல இருக்கே. அதுக்கப்புறம் என்ன பண்ணா தெரியுமா, இந்த சில பேர்லாம் இந்த எலுச்சம் பழத்தை ரெண்டா கட் பண்ணி அதுல குங்குமத்தை வச்சு அதை அப்படியே சுத்தி போடுவான். சுத்தி போட்டு நேரம் இப்படி போடப்படாதோ, இந்த பழத்தை இங்கே இந்த பழத்தை இப்படி போடுவான். என்ன விவகாரம், என்ன விவகாரம், ஒத்தரும் ஒண்ணு சொல்லல, ஒரு சாஸ்திரமும் கிடையாது. யாரா ஒத்த பண்ணிருக்காரு சார், முதல்ல எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க. இப்படி பண்ணிதான் திருஷ்டி போகுமோ, அட திருஷ்டின்னு ஒண்ணு இருக்கா, அம்பாள் என்ன காப்பாத்திட்டு இருக்கும் பொழுது ஏது திருஷ்டி சொல்லுங்க பாக்கலாம். அவ கண்ணுல அவ்வளவு உங்களை அழிக்கக்கூடியதான சக்தி அவ கண்ணுல இருந்தா, அவ லோகத்துல ரொம்ப பெரியவாள் ஆயிருப்பாள். நமக்கு பயம் சார், நம்ம வீக்னஸ் அதை அவ கேபிட்டலைஸ் பண்ணிட்டு இருக்கா. முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும், திஷ்டி ஒன்றும் கிடையாது உங்களுக்கு. துஸ்வப்னம் சருதிர்திருஷ்டம் சுஸ்வப்னமுபஜாயதே பாலக்ரஹாபிபூதானாம் ஸ்மரணாதேவ நாசனம். அந்த அம்பாளுடைய நாமாவை ஸ்மரிச்சாலே எல்லாம் ஓடி போயிடும், ஒரு விவகாரம் கிடையாது. இருந்தாலும் அதை ரெண்டா உடச்சு இந்த பக்கம் ஒண்ணு இந்த பக்கம் ஒண்ணு போடுறது பத்தில, அதே போல என்ன பண்ணினாராம் பகவான், இந்த ஜராசந்த வத சந்தர்ப்பத்துல ஒரு பில்லை எடுத்தார், அதை நேரா ரெண்டா பிரிச்சார், பிரிச்சு இப்படி இப்படி போட்டாராம். இத பார்த்தான் பீமசேனன், ஞாபகம் வச்சுங்க, கதா யுத்தம் நடக்கிறது, ஒரு செகண்ட் ஏமாந்தாலும் அவங்க கதை இவன் மேல விழும். இருந்தாலும் அந்த பார்த்தார், பார்க்கும்படி பண்ணினார். பகவான் தான் கபட நாடக சூத்திரதாரி வை, அப்படி பண்ணினார் சுவாமி. அது பார்த்துட்டா அந்த ஜராசந்தனை ரெண்டா பிடிச்சு ரெண்டு பக்கம் திருப்பி போட்டார். அதுக்கெல்லாம் வந்து கிட்ட வந்தது ஓட்டிக்கல. அதே விதமாக துரியோதனோட சண்டும் பொழுது, சண்டை போடும் பொழுது சுடையை தட்டி காமிச்சாராம். என்ன ஆச்சுன்னு, இந்த இடத்துல தான் உனக்கு அந்த ஜீவசக்தியை வச்சுட்டு இருக்கான். அதை அடிச்சார், அதுக்கப்புறம் கீழே விழுந்துட்டான். அதுக்கப்புறம் கதை எடுத்து வச்சுங்களேன். ஏன் சொல்ல வந்தேன்னா, அந்த ஜீவசக்தி இங்க இருக்கிறதுனால்தான் இதுக்கு சக்தி கூட்டத்துக்கு இந்த சரீரம் வந்திருக்கு. அந்த சக்தி கூட்டத்தை சொல்லக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் பராமந்திரம், அது இங்கே முதல்ல சொல்லியிருக்கு. அதனாலதான் ரகசியம்ங்கிறதுனால காமே சஜ்ஞாத சௌபாகிய, அங்கேயே அந்த சௌபாகியங்கிற இடத்திலேயே அந்த பராமந்திரத்தை சொல்லிவிட்டார். காமே சஜ்ஞாத சௌபாகிய மார்த்தவோருத்வயான்விதா, மிருதுவான இருக்கக்கூடியதான இந்த துணைகளோட கூடியிருக்கிறவள். இத விசேஷமாக சொல்லும் பொழுது காளிதாசன் சொல்றான், அம்மா யானையினுடைய துதிக்கைய உங்களுடைய தொடக்க உபமானமா சொல்லலாமா, இல்ல வாழை மரத்தை சொல்லலாமா, இல்ல அதிகர்க்க சத்வாது யானையினுடைய துதிக்க இருக்க அது ரொம்ப கர்க்கசமா இருக்கும், யானை தொட்டு பார்த்தா தெரியும் ரொம்ப சொர சொரான பலபழத்தை தொட்டா எப்படி இருக்குமா அப்படி இருக்குமா, அது மாதிரி. அதனால அப்படிப்பட்டதான அந்த யானையினுடைய துதிக்கைய உங்க தொடக்க உபமானமா சொல்லலாமா, சரியா வரல, இல்ல வாழை மரத்தை சொல்லலாமா, அதிசைத்தியாது வாழை மரம் தோட்டா எப்பவும் சின்னன்னு இருக்கு அப்படி இருக்க முடியுமா, அதுவும் இல்ல. ஆகையால் திருஷ்டாந்தமே இல்லேன்னு காளிதாசன் சொன்னார். அதை இங்க ஞாபகம் வச்சிருந்த காமே சஜ்ஞாத சௌபாகிய மார்த்தவோருத்வயான்விதா, இதுதான் ஆச்சாரியால் சொல்லும் பொழுது கரீந்திராணாம் சுண்டானு கனக கதலி கண்ட பட்டலி உவாப்யாம் ஊருப்யாம் உபயமபி நிர்திஷ்ய பவதி சுவிருத்தாப்யாம் பத்ய பிராணதி கடினாப்யாம் கிரிசுதே விதிஜ்ஞே ஜானுப்யாம் விபுத கரி கும்பத்வயமபி. அம்மா கரீந்திராணாம் சுண்டானு, திக்கஜங்களா இருக்கக்கூடியதான யானைகளுடைய துதிக்கையோட நீங்க உங்களை உபமானம் சொல்ல முடியுமா, கனக கதலி கண்ட பதலி தங்கத்தினுடைய தங்கத்தினால் வாழை மரம் செய்யப்பட்டிருக்கமே ஆனால் அது மாதிரி இருக்க சொல்ல முடியுமா, இல்லம்மா உபாபியம் ஊருபியம் இரண்டு தொடைகள்னாலே அதையே ஜெயிச்சிடல உபயமபி நிர்திஷ்ட பவதி. இதை விட இன்னொரு விசேஷம், சுவிருத்தாபியாம் பத்யு பிரணதி கடினாபியாம் கிரிசுதே, தினந்தோறும் பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம் பண்ணுவாளாம் அம்பாள். ஏன் நமஸ்காரம் பண்ற, ஆத்துக்காரருங்கிறதுக்காக ஆத்துக்காரருக்கு நமஸ்காரம் பண்ணணுமா, இது வம்பானா இருக்கு, நம்ம மாதிரி மனுஷன் தானே அவர், அவரு போய் நமஸ்காரம் பண்ணணுமா, இப்படி எல்லாம் தோணலாம். அதெல்லாம் பத்தி நான் பேசல, அவளுடைய ரிலேஷன் அவ ஆத்துக்காரரோட அவளுக்கு தனி, நம்ம தனியா பேச வேண்டாம். ஆனா பரமேஸ்வரன் ஒரு விசேஷம், ஏன்னா பரமேஸ்வரன் பிரகாச சக்தி, அம்பாள் விமர்ச சக்தி. பிரகாசம் இருந்தால்தான் விமர்சம் ஏற்படும். உலகம் முழுக்க இருந்த போதிலும் உலகத்தை காட்டுவதற்காக ஒரு ஒளி இருந்தால் அல்லவா உலகத்தை நாம் அறிய முடியும், பிரகாசத்துக்கு மேல்தான் விமர்சம் இருக்க முடியும். அம்பாள் ஒரு நாளும் பரமேஸ்வரனை விட்டு இல்லை, சர்வதா சர்வகாலமா அவ ரெண்டு பேரும் விட்டு பிரிக்க முடியாதான ஒரு சம்பந்தம். வாகர்தாவிதே ஜகத பிதரவ் வந்தே பார்வதி பரமேஸ்வரம், வேற யாரையும் திருஷ்டாந்தமாக நீங்க கொடுக்க முடியாது. அவ ரெண்டு பேரும் எப்பொழுதும் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிஞ்சதே கிடையாது, அர்த்தநாரீஸ்வரமா ஒண்ணு ஆயிட்டாளாம் அப்படின்னா சொல்லியிருக்க. மகாவிஷ்ணுவுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் அப்படித்தான். ஆனா என்னாச்சுனர், ஒரு நாளைக்கு புருகு மகர்ஷி வந்தார், எட்டி உதச்சார், மகாலட்சுமி தாயார் கோபிச்சுட்டு போயிட்டாரு வாரம் முழுக்க. அது நிஜமா போயிட்டாளா இல்லையா புராணத்துல கதைய இருக்கட்டும், ஆனா விவகாரம் என்னன்னு இவா ரெண்டு பேரும் அப்படி பிரிக்கவே முடியாது. அது எப்படி தீபத்தையும் தீபத்தினுடைய ஒளியில ஏற்படக்கூடியதான நிழலையும் பிரிக்க முடியாதோ, தீபம் இல்லாத போனா நிழல் வருமா உங்களுக்கு, கிடையாது. தீபம் இருந்தா தான் அந்த ஒளியில தான் நிழல் வரும். அதே விதமாக அம்பாள் என்ன பண்றார், நிழலாட்டம் பரமேஸ்வரன் இடத்திலேயே இருந்துட்டாளாம், அவரை விட்டு ஒரு நாளும் இந்த பக்கம் அந்த பக்கம் போக மாட்டார். ஆகையால் நீங்க அம்பாளுடைய நாமாவை சொன்னாலே பரமேஸ்வருடைய நாமாவும் சொன்னா போல ஆயிடும். ஏன்னா அவளுக்கு ஐந்து விதமான சாமரஸ்யங்கள் இருக்கு அப்படின்னு சிவசூத்திரத்துல சொல்லியிருக்க. நாமசாமியம், ரூபசாமியம், சப்தசாமியம், இப்படி வரிசையாக சாமியம் இருக்கு அப்படின்னு அந்த ஒரு உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபம் இங்கத்தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால்தான் ஸ்ரீ வித்யோபாசகானாம் யதா தேவோ வர சிவஹாஸ்நாமத்துல உத்தர பாகத்துல ஸ்ரீ வித்யோபாசகானாம் ஸ்ரீ வித்யையை யாரு உபாசனம் பண்ணிட்டு இருக்காளோ அவளுக்கு உயர்ந்ததான தெய்வம் இது பரமேஸ்வரன். அதான் சிவனுக்கு ஒரு பேரு சிவன், அம்பாளுக்கு பேரு சிவா. கவிவ சிவாக சிவச்ச சிவோ, விவகாரம் ஒண்ணுதான். அந்த சிவாங்கிற ஒரு சப்தத்துக்கு அவ்வளவு விசேஷம் இருக்கு. அப்படி காமேசஜாத சௌபாகிய, காமேஸ்வரனால் மட்டும் அறியப்பட்டதான சௌபாகிய மார்தவோ யுருத்வயான்விதா அப்படின்னு உயர்ந்ததான ஒரு மிருதுவாக இருக்கக்கூடியதான இரண்டு சக்திகள் அப்படின்னு அந்த நமஸ்காரம் பண்றதுனால பரமேஸ்வரனுக்கு அம்பாளுடைய ரெண்டு தொடைகளும் கடினமாக இருக்கும். எதற்காக கடினமா இருக்க? உலகத்தை எல்லாம் காப்பாற்றணும், உலகத்தெல்லாம் தன் மடியில வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு தான் காப்பாத்திட்டு எல்லோரையும் எவ்வளவு வசதியா இருந்தாலும் எவ்வளவு வெயிட்டா இருந்தாலும் எல்லாத்தையும் தான் காப்பாற்றணும், அந்த பொறுப்பை தான் எடுத்துட்டு இருக்கலாம். ஆகையால் அப்படிப்பட்டதான அழகான உருக்களை உடையவள் காமேசேனே ததேக சாட்சிக்கே. அத மட்டும் தெரியப்பட்டதான சௌபாகிய மார்தவே லாவண்ய கோமலத்வே, லாவண்யமும் கோமலத்துவமும் எயோஹோ தயோஹோ உருத்வயேன அன்பூர்வோஹோ துவயேன அன்விதா. இப்படி அம்பாளுடைய ரெண்டு தொடைகளை பத்தி சொன்னோம். அதுக்கப்புறம் ரெண்டு கால் முட்டி இருக்கு பத்தில, அத தனியாக ஒரு நாமா சொல்றது. எப்படி? மாணிக்க மகுடா ஜகார ஜானுத்வய விராஜிதா அப்படின்னு இந்த முழங்கால் முட்டி இருக்கு பத்தில, அத விசேஷம் வச்ச மாணிக்க மகுடாகார, மாணிக்கத்தினால செய்யப்பட்டதான தொப்பி போன்றதான மகுடம்னா தொப்பி, மாணிக்க மகுடாகார ஜானுத்வய விராஜிதா. அந்த முழங்கால் சில்லுகள் இருக்கு பத்தில, இந்த முழங்கால் சில்லுன்னு சொல்லணும், இது வேற என்ன தெரியும், சம்ஸ்கிருதத்துல தனியாக ஜானுன்னு போட்டு சொல்லிருக்கார். அது வரைக்கும் தான் வஸ்திரம் கட்டணும் பிரம்மச்சாரியா இருக்கிறவன். அதனாலதான் ஜானு வாசம்னு சொல்லுவா, கல்யாணத்துக்கு முன்னாள் நாள் ஜானு வாசம் சொல்லுவா பத்தில. இது சம்ஸ்கிருத பதம், இது அது வரைக்கும் கட்டிட்டு இருப்ப. ஆனா கல்யாணம் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், பஞ்சகச்சம் கட்டணும். இந்த பஞ்சகச்சம் எப்படி இருக்கணும் தெரியுமோனா, அந்த கீழே பாதத்துக்கு மேல ஒரு இது இருக்கு பத்தில, அதுவும் தெரியப்படாது, அப்படி கட்டணும். நாதி தெரியப்படாது, கீழே பாதம் இருக்கு பத்தில, அந்த பாதங்கள் வரைக்கும் இருக்கணும், அது வரைக்கும் கட்டணும். அது அது வரைக்கும் சரியான பாகம் தெரியாம கட்டணும். அதனாலதான் பத்தாறு வேஷ்டி கட்டுவா. அதே போல ஸ்திரீகளும் ஒன்பது கஜம் கட்டும் பொழுது அந்த கால் பாகம் குதிக்கால் வரைக்கும் தெரியாம கட்டணுமா அப்படின்னு சாஸ்திரம், வஸ்திரம் எப்படி கட்டணும் அதுக்கு ஒரு தனிய கிளாஸ். இது சொல்றது என்ன, ஒவ்வொன்னு ஏன் சொல்றது? அந்த பின்னால காலெல்லாம் தெரியறா போல கட்டப்படாது, ஒன்பது கஜம் கட்டும் பொழுதோ அது அதுக்கெல்லாம் சாஸ்திரம் இருக்கு. ஒன்பது கஜம் ஏன் கட்டணும்னு கேட்டார் ஒருத்தர். இதுல சம்பிரதாயத்துல இருக்கா எங்க இருக்கு? சதோமண்டபம்னு ஒரு இடத்துல இருந்து வெளியில போகும் பொழுது ஒவ்வொருத்தரும் பின்னால ஒருத்தருடைய கச்சத்தக்க பிடிச்சுட்டு ஒருத்தர் போகணும்னு சாஸ்திரம் சொல்றது. அதனால அனாதி காலமா இருக்க இது ஏன் இப்படி கட்டணும்? பஞ்ச கச்சம் ஐந்து இடத்துல சுருகி அந்த சரிய பஞ்சகச்சம் கட்டியாச்சுன்னா நாலு பேர் இழுத்தாலும் வேட்டிக்கு இழுமே தர இடுப்புல இருந்து வராது. அப்படின்னா கட்டிருப்ப. அதனாலதான் பழைய நாள்னா பரிசே வச்சுக்க மாட்டேன். இந்த நூறு ரூபாய் நோட்டு இப்படி சொல்லிக்கிட்டார்னா யாராலையும் எடுக்க முடியாது. என்ன ஒரு சாமர்த்தியம் இருந்ததுன்னு பாருங்க. ஒவ்வொன்னுக்கும் ஒரு பிரயோஜனம் இருக்கு. எதுக்காக பஞ்சகச்சம்னா அஞ்சு இடத்துல சொல்லுகிறது அர்த்தம் இல்ல, பசி விஸ்தாரேங்கிற தாது. உட்கார்ந்தா ஒரு சிரமமும் இல்ல, எழுந்துட்டா ஒரு சிரமம் இல்ல. சில பேர் பேண்ட் போட்டு பழைய பேண்ட் உட்கார்ந்தா கிரது சத்தம் வந்தது, எழுந்து கடிக்கவே மாட்டேங்கிறான். ஏன் அதுக்கு அது போல வராது? இந்த பஞ்சகச்சம்னு சொன்னா என்ன அர்த்தம்? உட்காரும் பொழுதோ எழுந்து போறதோ அந்த வேஷ்டிக்கு ஒரு கட்டமும் வராது. அப்படி சரீரத்துக்கு சௌக்கியமா இருக்குங்கிறது இத பத்தி விஸ்தாரமாக சொல்லிருக்க. ஆனா இப்ப நமக்கு வேண்டியதுல என்ன, ஜானுத்வய விராஜிதா, மாணிக்க வகுடாக்கார மாணிக்கத்தினுடைய கொப்பு மாதிரி ஒரு தொப்பி மாதிரி இருக்கக்கூடியதான ஜானுத்வய விராஜிதா, இரண்டு முழங்கால் சில்லுகளோட கூடியிருக்கிறவள், மாணிக்க மகுடம் அகண்ட மாணிக்கேன, உடையாததான ஒரு மாணிக்கம், அதுக்கு மேல இருக்கிற அந்த சில்லு இருக்க அது ரொம்ப முக்கியமானது, அது சரீரத்துல ஒரு கிளிப்பு மாதிரி பிடிச்சிருக்கு, அது கொஞ்சம் இந்த பக்கம் தான் நகர்ந்து போயிடுச்சுன்னா நடக்கிறது ரொம்ப கஷ்டம், அதனால நிர்கதம் மகுடம் டோபிகா நாமாக்கம் இருக்கிறது. அந்த அவளுடைய பாஷையில மகாராஷ்டிர பாஷையில டோபிகான்னு சொல்ல நம்ம தான் தொப்பிங்கிறோம். நியுப்ஜம் சிரப்ராவரணம் எஸ் தஸ்யேவ ஆகாரஹ யயோஹோ தயோஹோ ஜானுனோஹோ ஊரு பர்வணோஹோ, இந்த தொடையும் முழங்காலும் சேர்ற இடம் ஊரு பர்வணோஹோ த்வயேன விராஜிதா. இத பத்தி விசேஷமாக மேல வரப்போறது, அத அடுத்த வாரம் மேல்பாகத்தை பார்ப்போம், அடுத்த புதன்கிழமைக்கு மேல்பாகம். ஹரி ஓம்.
Gracias.